கூர்மை அவதாரத்தை பற்றிய சிறப்புகளை, அதனுடைய உண்மை நிலைகளை குருநாதர்களை எடுத்து நமக்கு உணர்த்துகின்றார்கள். ஏன்னா அந்த கூர்மை அவதாரத்தில் முக்கியமான பங்காற்றுவது இந்த கண்கள் தான். இந்த கண்களை பார்த்த சாரதி என்றும், அதே சமயத்தில் அந்த கூர்மை என்று சொல்லப்படும் பொழுது அதற்கு காரண பேராக உதாரணமாக அர்ஜுனன் என்று காட்டப்பட்டு, இந்த பார்த்த சாரதி அர்ஜுனனுக்கு சாரதியாக செல்கின்றான் என்றும், ஒவ்வொரு நொடி பொழுதும் அவனுக்கு உபதேசிக்கின்றான் என்றும் தான் வியாசகர் இந்த அவதாரத்தினுடைய மூலக்கூறுகளை அந்த அடிப்படையிலேயே உணர்த்துகின்றார் என்ற இந்த கண்கள் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மை வழி நடத்துவதை, வழிகாட்டுவதை, அந்த கூர்மை என்ற நிலைகளாக இதில் உட்பொருளை அது வைத்து, அர்ஜுனன் எந்தெந்த அடிப்படையிலே இந்த உணர்வுகள் நாம் சுவாசிக்க நேர்கின்றதோ அதற்கொத்த நிலைகளாகவே அந்த இயக்கங்கள் நடைபெறுகிறது என்பதை இங்கே தன்னை பாதுகாக்கக்கூடிய நிலையாக அந்தந்த சந்தர்ப்பத்தில் எடுத்துக்கொள்ளும் நிலைகளையே அந்த பாதுகாப்பாக ஒளியும் இடங்களையும் தப்பிக்கும் உபாயங்களையும் எந்த நிலையை பெற வேண்டும் என்றும், ஒவ்வொன்றும் இது தனக்கு உகந்தது, இது தனக்கு உகந்ததல்ல, இது தனக்கு வேண்டிய இறை, இது தன்னை கொண்டுவிடும் என்று, இப்படி ஒவ்வொரு நொடி பொழுதும் மற்றொன்று உணர்வுகளை நாம் உற்று நோக்கும் பொழுது அந்த நுகர்ந்த உணர்வே இங்கே கண்ணனாக அது வழிகாட்டுகின்றான் என்று, சாரதியாக செல்கின்றான் என்றும், உபதேசிக்கின்றான் என்றும் இந்த நுட்பமான நிலைகளை வியாசகர் இந்த அவதாரத்திலே எடுத்து கூறியுள்ளார். அதனால்தான் இங்கே கண்ணன் சங்கநாதம் மோதிய பின்புதான் குருச்சேத்திர போரே அது தொடங்குகிறது என்று, இதில் குறிப்பாக வியூக தத்துவங்களை, இந்த மகாபாரத போர் முறைகளை பற்றி கேள்விப்பட்டவர்களுக்கு தெரியும், அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வியூகங்களை அமைத்து இருவருமே அங்கு போர் செய்வதாக காட்டப்பட்டிருக்கும். ஏனென்றால் இதற்கு உதாரணமாக குருநாதர் ஆமை நரி இவை ரெண்டையும் மையமாக வைத்து இதை உணர்த்துகின்றார். நரி தன் உணவுக்காக இயங்கி வருகின்றது. அப்பொழுது ஆமையை உற்று நோக்கும்பொழுது நரியினுடைய கண் பார்த்த சாரதி அந்த நரியை இங்கே அழைத்து வந்து, இது உனக்கு உகந்தது, நீ இதை உணவாக உட்கொள்ளலாம் என்று அழைத்து கொண்டு வருகின்றது. ஆனால் ஆமையோ அதனுடைய கண்கள் இந்த நரியை உற்று பார்த்த பின் அது நுகர்ந்து, இது உன்னை விழுங்க எண்ணுகின்றது, உன்னை விழுங்கிவிடும் என்று இந்த உணர்ச்சிகளை ஊட்டி அர்ஜுனனுக்கு சாரதியாக அந்த ஆமை தன்னுடைய சிரசை, இந்த உணர்ச்சிகள் ஓதப்பட்டு நீ தப்பித்துக்கொள் என்று சிரசை உள்ளே இழுத்து கொள்ளும்படி செய்கின்றது. கால்களையும் உள்ளே இழுத்துக் கொள்கின்றது. ஒரு பாறை போன்று ஆகிவிடுகின்றது. அது நரியிடமிருந்து தப்பிக்கக்கூடிய உணர்ச்சிகளாக அந்த வலிமைமிக்க நிலையான கூர்மை குறி தவறவே தவறாது என்று அர்ஜுனனாக இது காட்டப்பட்டு, அது தன்னை தாக்க வருகின்றது, தன்னை விழுங்கிவிடும் என்று இந்த கூர்மை எந்த நரியை உற்று நோக்கியதோ அந்த உணர்வின் ஞானமாக இந்த உடலை, இந்த தலையை, இந்த கால்களை அது திருப்புகின்றது, திசை திருப்புகின்றது என்று இது கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கின்றான் என்று தெளிவாக நமது சாஸ்திரங்கள் உணர்த்துகின்ற. அதனால தான் இங்கே உயிரே இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய அனைத்திற்கும் குருவாக வழி நடத்துகின்றது. ஆனால் அந்த உண்மைகளை இது நுகர்ந்து உணர்த்தப்படும் பொழுது சத்திய பாமா அந்த உண்மையை அது தெளிவாகவே அது உணர்த்துகின்றது. ஆனால் நரிக்கும் இதே உண்மைகளை உணர்த்தி அதை நீ தாவி பிடித்துக்கொள், அதை பிடித்து கொள்ளலாம் என்று அந்த கண் அந்த நரிக்கும் இதே உபதேசங்களை செய்கின்றது. அது அந்த அடிப்படையில் தான் அது இறை தேடி வருகின்றது. இது தன்னை தற்காத்துக்கொள்ள சிரசையும் கால்களையும் உள்ளே இழுத்து கொள்ளும்படி செய்கின்றது. இப்படி தொடர்ந்து அந்த நரி இது எப்பொழுது சிரசை வெளியே நீட்டும் அதை பிடிக்கலாம் என்று அது குறிபார்த்து உட்கார்ந்திருக்கின்றது. இந்த ஆமையோ அது போய்விட்டதா இல்லையா என்று மீண்டும் மீண்டும் தலையை மெதுவாக இழுத்து பார்த்து அந்த நரியை உற்று நோக்கியவுடன் மீண்டும் சிரசை உள்ளே இழுத்துக் கொள்வதுமாக இப்படி மீண்டும் மீண்டும் இதே செயல்கள் நடக்க ஆமையினுடைய இயல்பான செயல்கள் அப்பொழுது மாறுகின்றது. ஆமையால் இறை தேட செல்ல போக முடியவில்லை. என்னிடம் தலையை வெளியே நீட்டினால் நரி பிடித்துக் கொள்ளும். என்ன இந்த கண்கள், இந்த உற்று நோக்கிய நிலைகள், இதற்குள் இது உணரின் இயக்கங்களாக மாற்றி தற்காத்துக் கொள்ளும் நிலையாக, இது போர் முறையாக மாறி, இது இறை தேட முடியாத ஒரு கட்டாயமான சூழ்நிலைகளில் தன்னை பற்றிய நிலைகளை அது மறந்து விடுகின்றது. இறை தேடும் நிலைகளும் இல்லை. நரியினுடைய நினைவே அதற்குள் அதிகமாகின்றது. இது சிறுக 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 நரியினுடைய நினைவுகள் கூட இந்த உடலை உருவாக்கிய ஆமையினுடைய உணர்வுகள் குறைய, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உடலில் இருக்கக்கூடிய உணர்வுகள் எல்லாம் மாற்றத்துக்கு தயாராகின்றது. அப்பொழுதுதான் கண்கள் இந்த கண்ணன் உணர்த்துகின்றான். ஏனென்றால் இந்த உடலிலே இந்த நரியினுடைய உணர்வுகள் அதிகமாக இந்த உடலுக்கு அது எதிர்மறையாக மாறி, இந்த உடலை அதற்குண்டான உணர்வு இல்லாதபடி அது மடியும் நிலைகளாக வருகின்றது. ஆனால் இந்த கண்ணன் இது வியூக தத்துவமாக இதை சுட்டி காட்டுகின்றான் என்று அந்த இடத்திலே அர்ஜுனனுக்கு இதை உபதேசிக்கின்றான். என்றால் இந்த கூர்மை தன்னுடைய இறையை தேடி செல்லும் நிலைகள் இல்லாதபடி நரியினுடைய நினைவே அதிகமாகும் பொழுது இந்த கூர்மையாக இருக்கக்கூடிய இந்த நிலைகளுக்கு கண்ணன் உபதேசித்து இந்த உடல்கள் தான் அழிகின்றது, உணர்வுகள் மாறுகின்றது, உடல்கள் மாறுகின்றது, அது எதுவும் இறப்பதில்லை, நுகர்ந்து கொண்ட இந்த உணர்வே சாகாக்கலையாக மாறி இந்த வியூகத்தின் தத்துவத்தின் பிரகாரம் நீ இந்த உடலை வெளுத்துவிட்டு அந்த நரியினுடைய நடு மையம் நீ செல், அந்த வியூகத்தை தகர்த்து நீ அதற்குள் சென்று நீ அதுவாக அந்த இடம் உனக்கு பாதுகாப்பானது என்று இங்கே ரூபங்கள் எப்படி மாறுகின்றது, உருவங்கள் எப்படி மாறுகின்றது, இந்த உயிரால் சந்தர்ப்பசத்தால் எடுத்துக்கொண்ட நிலைகள் கூர்மையான நிலைகள் கொண்டு இதை உற்று நோக்கும் பொழுது பரிணாம வளர்ச்சியாக எப்படி இந்த சந்தர்ப்பங்கள் இது நிகழ்ச்சிகள் நடக்கின்றது என்பதை இந்த காவியத்தினுடைய தத்துவமாக வியாசகரை எடுத்து காட்டியுள்ளார். இதே மனித நிலைகளுக்கு சுட்டி காட்டப்படவும் நம் அன்றாட வாழ்க்கையில் எத்தனை பேரை நாம் சந்திக்கின்றோம். அதில் ஒருவர் நமக்கு வேண்டியவராக இருந்து நோயால் அவதிப்படுகிறார் என்றால், உனக்கு இப்படி ஆகிவிட்டதா, நல்ல மனிதன் தானே, உனக்கேன் இப்படி வந்தது என்று இங்கே ஏக்க உணர்வுடன் அவருடைய உணர்வுகள் இங்கே கூர்மை அவதாரமாக மாறுகின்றது. ஆக கண்கள் அவருடைய நிலைகளை அது உற்று நோக்கி அதை இழுத்து கவரப்படும் பொழுது பார்த்த சாரதி அவருக்குள் விளைந்த அதே நோய்க்குண்டான காரணமான உணர்வுகள் இங்கே சாரதியாக அமைந்து அர்ஜுனனுக்கு நாம் எடுத்துக்கொண்ட கூர்மை கோப்ப அவர் உடலில் விளைந்த அந்த நோய் உண்டான அணுக்கள் இங்கே விளைந்து இந்த வியூக தத்துவங்களை மாற்றி நல்ல உடலாக இருக்கக்கூடிய இந்த நிலைகளை வீழ்த்திவிட்டு அந்த நோயாளியினுடைய உடலுக்குள், அல்லது யார் முதல்ல இந்த உடலை விட்டு பிரிய நேர்கின்றதோ அந்த வியூக தத்துவம் பிரகாரம் இந்த உடலை மாற்றி விடுகின்றது, ரூபத்தை மாற்றி விடுகின்றது, நல்ல நிலைகளாக இருக்கக்கூடியதை மாற்றி இப்படி நாம் நுகர்ந்து கொண்ட நிலைகள். அதனால்தான் இதை பார்த்த சாரதி என்னும் அர்ஜுனன் கண்ணனுக்கு உபதேசிக்கின்றான் என்றும், அது சாரதியாக இருந்து வழிகாட்டுகிறான் என்றும், நான் நல்லதை எண்ணினாலும் கூட சந்தர்ப்பசத்தால் இப்படி நோயாளியினுடைய வேதனைப்பட்ட உணர்வில் நான் பதிவாக்கி அதை நினைவாக்கி மீண்டும் அதை வலிமையாக எண்ணும் பொழுது நம்மை கூர்மை அவதாரமாக அங்கே சென்று அந்த நிலையாக உருவாக்கி விடுகின்றது, அல்லது அந்த உடலில் உருவான அந்த தீமை என்றால் உடலை விட்டு பிரிந்தாலும் கூட அவருடைய நினைவு இங்கே வந்து அவருடைய நிலைகள் இங்கே உருவாகி நம்மையும் கூர்மை அவதாரமாக தீமையின் விளைவுகளுக்கு எப்படி கொண்டு சென்று விடுகின்றது என்பதைத்தான் இது வியாசகர் இந்த வியூக தத்துவமாக கண்ணனை வைத்து சந்தர்ப்பத்தால் எடுத்துக்கொண்ட நிலை எப்படி இங்கே ரூபத்திற்கு அது மாற்றத்திற்குண்டான நிலைகளை அடிகோடுகிறது என்பதை கூர்மை அவதாரத்தினுடைய அடிப்படைகளை சுட்டி காட்டுகின்ற. ஆனால் இதிலே வளர்ச்சியடைந்த நிலைகளை பார்த்தோம் என்றால் தன்னை தற்காத்துக் கொள்ளும் உணரும், இதற்கு அடுத்த நிலைகள் என்ன படப்போம் போது ஒரு படி மேலே இது வளர்ச்சியடையும் வரும்பொழுதுதான் இந்த கூர்மை அவதாரத்திற்கு பின் வராக அவதாரமாக உருவாகின்றது. சாக்கடையிலே அமரச் செய்துதான் இந்த உண்மைகளை குருநாதர் எனக்கு உணர்த்துகின்றார் என இந்த உபதேசம் நாம் பலமுறை கேட்டிருப்போம். இதில் நுண்ணிய நிலைகளை மட்டும் குருநாதர் காட்டிய நிலைகளை இதில் உற்று நோக்கினோம் என்றால், நான் சொல்வதை செய்கிறேன் என்று சொன்னாய், உன் மனைவியை எழுப்பிய பின் நம்புகிறாயா என்று கேட்டேன், நம்புகிறேன் என்று சொன்னாய், நான் சொல்வதை செய்கிறாயா என்று கேட்கும் பொழுது செய்கிறேன் என்று சொன்னாய் என்று இந்த உணர்வை சொல்லி மடக்கி, அப்பொழுது உன் மனைவியை எழுப்ப அது காப்பாற்றும் பொழுது சரி என்று ஏற்றுக்கொண்டாய், ஆனால் இப்பொழுது நீ இதை சாக்கடை என்று உனக்கு வாந்தி வருகிறதே என்று ஒதுக்கித் தள்ளுகிறாயே என்று இப்படி இந்த உணர்வின் தன்மையை சொல்லி சுட்டி காட்டி உனக்கு ஏன் இப்படி வருகிறது என்று அந்த இடத்திலே, ஏனால் அங்கே சுற்றி இருப்பவர்கள் என்ன எல்லாம், ஏனால் குருநாதர் அப்பொழுது வெறும் துண்டு மட்டும்தான் கட்டி கொண்டிருக்கின்றார், அவர் பைத்தியம் ஒன்று அங்கு அமர்ந்திருக்கின்றார். என் வீட்டிற்கு எதிர்த்தாப்பில் இது நடக்கும் பொழுது என்னை போகிற வருபவர்கள் எல்லோருமே சுட்டி காட்டி பைத்தியத்தோடு சேர்ந்து இவருக்கும் பைத்தியம் பிடித்து விட்டது, அல்லாய நாயக்கர் நல்ல மருமனைத்தான் தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லி இப்படி அங்கே போவோர் வருவோர் அனைவருமே என்னை ஏசவும் பேசவும் ஒவ்வொரு மாதிரியாக பேசக்கூடிய நிலைகளும் அந்த அளவுக்கு குண அந்த இடத்திலே என்னை அமரும்படி செய்து இதை பிடிவாதமாக பிடித்து நீ இதை செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார். ஆனாலும் அவருடைய செயல்களை பார்த்தாலே எனக்கு வாந்தி வருகிறது. பின் எப்படி அதை குடிப்பது, பின் அதற்குண்டான விளக்க நிலைகளை உணர்த்துவதற்காக அந்த பன்றி வரக்கூடிய நிலைகளை அந்த நேரம் பார்த்து பன்றி உணவாக உட்கொள்ளும் நிலக்கடலை, முறுக்கு, பொட்டுக்கடலை போன்றவர்களை அந்த சாக்கடையிலே அது கோடு போட சொல்லி வரிசையாக போடச் செய்து அதை நுகர்ந்து பார்த்து வரக்கூடிய அந்த பன்றியினுடைய செய்களை உற்று நோக்கும்படி செய்து இந்த சாக்கடைக்குள் அமுக்கி வைத்திருக்கும் இந்த நல்ல உணவுப் பொருள்களை அது எவ்வாறு நுகர்ந்து எடுக்கிறது என்று, அந்த வாசனை அதிகமாக இருக்கக்கூடிய நிலக்கடலையும் முறுக்கையும், பின் கடைசியாக வாசனை குறைவாக இருக்கக்கூடிய பொட்டுக்கடலையும் அது எப்படி சாப்பிடுகின்றது. ஆக இப்படித்தான் நாம் பரிணாம வளர்ச்சியில் வந்தோம். அது அந்த வரிசையிலே தான் நீ இந்த மனிதனாக வந்திருக்கின்றாய். அந்த நாற்றத்தை பிளக்கக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த உணர்வு அதற்குள் அது வளர்ந்திருப்பதால் தான் அந்த உணர்வின் தன்மை கொண்டு உனக்குள்ளும் இது பரிணாம வளர்ச்சி அடைந்து நீ நாற்றத்தை நீக்கக்கூடிய சக்தியாக இந்த நிலை பெற்றிருக்கின்றாய். நான் இன்று இதையெல்லாம் நீக்கக்கூடிய சக்தி பெற்றுவிட்டேன். எனக்கு அந்த சாக்கடை நீர் என்று தெரியவில்லை, அசுத்தம் என்றும் தெரியவில்லை, எனக்கு அந்த உணவில் நுகரும் நிலைகள் இல்லை, அதனால் நான் ஆற்றி குடிக்கின்றேன், நீயும் குடித்துப்பார் என்று இப்படி பல கோணங்களில் இதை மீண்டும் மீண்டும் எனக்கு வலியுறுத்தி இது கட்டாயப்படுத்துகின்றார். பின் அது மட்டுமல்ல, இந்த உண்மை நிலைகள்லாம் உணர்த்திய பின் அந்த வியாசகர், ஏனால் அந்த வராக அவதாரத்தினுடைய சிறப்பை சுட்டிக்காட்டவே அந்த இடத்தில் அமரச் செய்து என்னை இதுபோன்ற நிலைகளை செயல்படுத்தினார். அந்த வியாசகர் எப்படி இதை கண்டார், அவர் உணர்ந்தார் என்று அந்த அவதாரத்தினுடைய தத்துவ பிரகாரம் வரிசைக்கிரமமாக இந்த உண்மைகளை உணர்த்தி கொண்டே வரும்பொழுது அங்குடைய சாக்கடை தெரியவில்லை, சுற்றியிருப்போர் நிலைகளும் எதுவுமே தெரியவில்லை, அந்த அகண்ட அண்டத்திலிருந்து அந்த சக்தி வாய்ந்த நிலைகள் நாராயணன் என்று சொல்லக்கூடிய நிலையிலிருந்து படிப்படியாக இந்த உணர்வின் வளர்ச்சிகள் பெற்று எப்படி நாம் ஒவ்வொரு நிலைகளாக இது தாண்டி வந்தோம் என்ற நிலைகளை அந்த வியாசகர் உணர்வோடு ஒன்றை செய்து அகண்ட அண்டத்திற்கு அழைத்துச் சென்று இந்த பிரபஞ்சத்திற்கும் அப்பாலும் அழைத்துச் செல்கின்றார். அப்பொழுது இந்த இடம் தெரியவில்லை, மற்ற எதுவுமே தெரியவில்லை. இந்த அடிப்படையில் தான் குருநாதர் என்னை அங்கே அமரும்படி செய்து அந்த ஞானிகள் அவள் கண்டிருந்த இயற்கையின் உண்மை நிலைகளை எனக்கு அது உணர்த்தி என்னை தீமையிலிருந்து விடுபடக்கூடிய சக்தியாக நாற்றத்தை பிளந்து நல்ல உணர்வின் தன்மையாக இந்த வாழ்க்கையை நிமித்தம் நாம் இத்தனை இருள் சொல்லும் உணர்வு வந்தாலும் இதிலிருந்து மீட்டிடும் சக்தியாக எப்படி பெற வேண்டும் என்று இந்த உண்மைகளை அங்கே நிதர்சனமாகவே காட்டுகின்றார். என்றால் அவர் உணர்வை அதை பதிவாக்கி அவருடைய நினைவுகள் முழுமையாக எனக்குள் அது ஓங்கி வளர்ந்த பின் அந்த இடமும் தெரியவில்லை, மற்றவருடைய நிலையில் எதுவுமே தெரியவில்லை. அவர் இப்படித்தான் என்னை குருநாதர் வழிநடத்தி கொண்டு வந்தார். இப்படி அந்த பண்டிகையுடைய நிலைகள் இந்த நாற்றத்தை பிளக்கக்கூடிய உணர்வாக அது வீரியமான நிலையில் கொண்டு வளர்ச்சியடைந்து வந்தால் அதனுடைய வாழ்நாளில் இந்த நல்லதையே இது நுகர நாற்றத்தை என்ன அப்படி இது நுகரும் பொழுது அந்த நாற்றத்தை பிளக்கக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த உணர்வுகள் அந்த உடலில் அது சேரப்படும் பொழுது அந்த உடலுக்கு இது எதிர்மறையாகின்றது. ஆக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அந்த பன்றி உடலிலே இந்த நாற்றத்தை பிளந்து நல்ல உணர்வாக இது சுவாசிக்கப்படும் போது அதற்கு நோயாகி அந்த உடலை அது பிளக்கின்றது. அப்படி பிளக்கப்படும் பொழுதுதான் எந்த நல்ல உணர்வை அது வலுகொண்டதாக எண்ணி எடுத்து சுவாசித்து தன் உடலுக்குள் விளைவித்து உயிரிலே இந்த உணர்வுகள் அது மூலமாக வீரிய சக்தியாக அது வளர்ந்ததோ அதற்கொப்ப மனித சரீரமாக சமப்படுத்தக்கூடிய நிலையாக, என்றால் உழுது பயிரிடக்கூடிய நிலைகளாக, காடோ மேடோ மற்ற நிலைகள் எல்லாம் தன்னிச்சையாக அதில் செடி கொடிகள் தாவரங்கள் வளர்ந்தாலும் இங்கே நாம் நிலத்தை பண்படுத்தி நமக்கு வேண்டிய அங்கு விவசாயத்திற்குண்டான நிலைகளை அந்த பயிர்களை நட்டு நாம் வளர்ப்பது போன்று நமக்கு உகந்ததாக மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியாக இப்படி இந்த பண்டிலிருந்தான் நாம் மனித சரீரத்தை பெற்றோம், சமப்படுத்தக்கூடிய சக்தியாக பெற்றோம் என்று குருநாதரை அங்கே வைத்து இதை உணர்த்துகின்றார். பரசுராம அவதாரத்தினுடைய முக்கியமான அம்சங்களே அவர் கையிலே கோடாலி வைத்து காட்டுகின்றார்கள். அவங்க மரத்தை வெட்டி சமப்படுத்துவது கொண்டு என் நிலத்தை பண்படுத்தி நமக்கு வேண்டிய சுவைமிக்க நிலையிலாக அது பயிரிட்டு வேக வைத்து மகிழ்ச்சி பெறும் நிலையாக இதுபோன்ற இயற்கையினுடைய நிலைகளை அது சீர்படுத்தி சமப்படுத்தி தனக்குகந்த மாற்றும் நிலைகளையே இங்கே சுட்டி காட்டினார் என்றால், மற்ற மாடோ மற்ற உயிரினங்களோ பார்த்தம் என்றால் அது எதையும் வேக வைத்து உணவாக உட்கொள்ளவில்லை, பச்சையாகத்தான் உட்கொள்கின்றது. ஆனாலும் தன் உடலிலே அது எதையெல்லாம் உணவாக உட்கொள்கின்றதோ அந்த விஷத்தன்மையெல்லாம் உடலாக மாற்றிக்கொள்கின்றது. நல்ல உணவின் சத்தை அது கழிவாக மலமாக வெளிப்படுத்துகின்றது. உதாரணமாக இன்று மாட்டினுடைய சாணத்தை நம் வீட்டிற்கு முன் அதை மொழுகினால் அல்லது அந்த சாணத்தை நாம் மிதித்தாலே நமக்கு நம்மிடம் இருக்கக்கூடிய சில அசுத்தமான நிலைகளோ அல்லது நோய் உருவாக்கக்கூடிய கிருமிகளோ அல்லது உடலுக்குள் உபாதை ஏற்படுத்தும் சில நிலைகளையோ அது முறியடிக்கக்கூடிய சக்தி அந்த மாட்டு சாணத்திற்கு உண்டு. ஆனால் நாம் இங்கே வேக வைத்து நமக்கு வேண்டிய பயிர்களை நட்டு அதில் விளைந்தவற்றை வேக வைத்து பல உணர்வுகளை சேர்த்து சுவைமிக்கதாக உணவாக உட்கொண்டாலும் கூட நாம் சாப்பிட்ட ஆகாரம் நமக்கு சத்தாக உடலாக அந்த நல்ல உணவின் நிலைகள் பிரித்தாலும் கூட நாம் நல்லதைத்தான் உட்கொண்டோம் என்று சொல்லுகின்றோம். ஆனால் நாம் இந்த உடலுக்குள் அது கழிவாக மாற்றப்படும் பொழுது அந்த வாசனையாக கெட்ட வாசனையாக இருக்கின்றது. நாம் வெளிப்படுத்தக்கூடிய மலம் அத்தகையதாக இருக்கின்றது. அதை மனிதன் சுவாசித்தாலே அவனுக்கு சில நோய்கள் கூட வர காரணமாகிறது. என்றால் ஒரு பொருள் இது சுவைமிக்கதாக அது உணர்ச்சி ஊட்டுவதாக அந்த உணவின் இயக்கத்திற்கு காரணமே அந்த பொருளுக்குள் அது மறைந்துள்ள விஷம்தான். ஏன்னா அந்த விஷத்தின் ஆற்றலை மற்ற மிருகங்கள் உடலாக மாற்றுகின்றது. ஆனால் மனிதனோ பரசுரம் என்ற நிலைகளோ அந்த விஷத்தை கழிக்கும் நிலையாக வருகின்றது. ஏன்னா அந்த விஷத்தை கழிக்கும் நிலையில் அங்கே அப்புறப்படுத்தும் நிலை வரும்பொழுதுதான் மனித உடலில் கழிவுகள் இதுபோன்ற விஷத்தன்மை கொண்டதாக நாற்றமாக இருக்கிறது என்று. இப்படி ஒவ்வொரு நிலைகளையும் நாம் வளர்ச்சியடைந்து வந்த நிலைகளை வியாசகர் இதை தெளிவாக சுட்டி காட்டி நாம் எப்படியெல்லாம் வளர்ச்சி பெற்று வந்தோம் அது மனிதனாக வந்த நிலைகள் இதை நாம் அது வேக வைத்து எப்படி நீக்குகின்றமோ இதுபோன்று எத்தனை எண்ணிலடங்காத நிலைகள் நாம் சந்திக்க நேரம் நுகர நேரம் இதுபோன்ற நிலைகளை பல எண்ணங்கள் பல உணர்வுகள் என்றால் முதலில் சொன்ன மாதிரி கூர்மை அவதாரமாக சீதா லக்ஷ்மி என்று சூரியனுடைய காந்த சக்தி எவை எவை எது எது வெளிப்படுத்துகின்றதோ அதையெல்லாம் அது கவர்ந்து வைத்து கொண்டால் சீதா லக்ஷ்மி தான். ஆனால் நாம் உற்று பார்த்து அது பதிவாக்கி மீண்டும் நினைவு கொண்டு வந்தால் நாம் கவர்ந்த அந்த உணர்வின் அந்த சீதா லக்ஷ்மி என்பது உயிரிழப்பட்ட பின் சீதா ராமனாக மாறுகின்றது. அங்கே பரிணாம வளர்ச்சியில் ஆமையானது நிறைய உற்று நோக்கி அதிலிருந்து தப்ப வேண்டும் என்ற அந்த உணர்வுகளை அது கவரப்படும் பொழுது சீதா ராமனாக இங்கே இந்த உணர்ச்சிகள் தூண்டப்பட்டு தற்காத்துக் கொள்ளும் உணர்வாக வளர்த்து அடுத்த நிலைக்கு வருகின்றது. ஆனால் இங்கே மனிதனாக நாம் வளர்ச்சி பெற்று வந்த நிலையில் மற்றவர்களுக்கு படும் துயரமோ துன்பமோ வேதனையோ இதுபோன்ற நிலைகளை சீதா லக்ஷ்மி சூரியனுடைய காந்த சக்தி கவர்ந்த அலைகளாக வருவதை நாம் அந்த அடிப்படையிலே இவர்கள் இப்படி இருக்கின்றார்கள் அவர்கள் இப்படி செய்கின்றார்கள் இவர்கள் இப்படி அவஸ்தைப்படுகிறார் என்று அந்த உணர்வின் எண்ணங்களாக இங்கே சுவாசித்து விட்டால் அந்த உணர்வின் இயக்கமாக நமக்குள் இது மாற்றி அந்த இருளான நிலைகளை என்றால்தான் பலராமன். இப்படி பலவிதமான எண்ணங்கள் உணர்வுகளை அந்த உணவின் சத்துக்களை நாம் நுகரப்படும் போது உயிரிழப்பட்ட பின் சுவாசித்த உணவின் சத்து அங்கே சீதா லக்ஷ்மி என்று இங்கே சீதா ராமனாக மாறினாலும் பல உணர்வுகள் பல எண்ணங்கள் பல நிலைகள் என்று கவரப்படும் போது பல ராமனாக நமக்குள் இந்த உணர்ச்சிகள் தூண்டப்படுகின்றது. என்றால் பல நிலைகளை அறியக்கூடிய ஆற்றல் அஷ்ட திக்கிலிருந்து மறக்கக்கூடிய நிலைகளை நாம் அறியும் ஆற்றல் பெற்றிருந்தாலும் கூட அந்த அறிந்த நிலைகள் நமக்குள் பதிவாகி விடுகின்றது. அந்த பதிவை நாம் மீண்டும் நினைவு கொண்டு வர எந்தெந்த அடிப்படையில் நாம் நுகர்ந்தமோ சுவாசித்தோமோ ஏன்னா அது இந்த உடலுக்குள் விளைந்த நிலைகள் கொண்டுதான் அதை சமப்படுத்தும். அதனுடைய அறிவாகத்தான் அது இயக்கும். அது இதை அப்படியே விட்டுவிட்டால் மனிதன் தீமைகளை நஞ்சினை அது சமப்படுத்தக்கூடிய சக்தியாக வளர்ச்சியடைந்து வந்த பரசுராம் என்ற நிலைகள் சிறுகு சிறுக மாறி நாம் எந்தெந்த விஷயத்தின் தன்மை துன்பப்பட்டது துயரப்பட்டது செழிப்புப்பட்டது சங்கடப்பட்டது இப்படிப்பட்ட உணர்வுகளை இங்கே நுகர நேர்ந்தால் இந்த உடலுக்குள் இது வடிகட்டப்பட்டு இங்கே நஞ்சின் தன்மை சேமிப்பாகும் பொழுது இங்கே பல ராமன் என்ற நிலையில் வந்தாலும் இதை மாற்றவில்லை இத்தகைய தீமைகளை அகற்றவில்லை என்றால் மீண்டும் இழிவான நிலைகளுக்கு அது கொண்டு செல்லும். அதனால்தான் இங்கே பல நிலைகளை அறியக்கூடிய ஆற்றல் என்பதை பல ராம் என்று சுட்டி காட்டினாலும் அந்த பலருடைய நினைவுகளை, பலருடைய உணர்வுகளை அது நாம் அறிந்த பின் ஞானிகள் காட்டிய வழியிலே நாம் அடுத்து நரசிம்ம அவதாரமாக மாற வேண்டும். அது நரசிம்ம அவதாரம் என்றால் பெரிதொரு தீமையின் உணர்வுகள் அது நாம் ஒட்டு பார்க்கும் பொழுது கண் கருவெளி பதிவாக்கினாலும் கண்ணோடு சேர்ந்த காந்தப்புலன் அதை இழுத்து கவர்ந்து நமது ஆன்மாவாக நமக்கு முன் கொண்டு வருவதை அங்கே அந்த இடத்திலேயே அதை பிளக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் அதை வாசல்படி என்று சுட்டி காட்டி அங்கே வாசல்படி மீது நர நாராயணன் அமர்ந்து அந்த நஞ்சினை அந்த இரணியனை பிளந்தான் என்று அந்த உண்மைகளை அங்கே சுட்டி காட்டப்பட்டு அல்ஞானிகள் உணர்வுகளை நாம் உயிர் வழி பூர்வமத்தி வழியாக சுவாசித்து நமக்குள்ளதை சக்தி வாய்ந்ததாக பெருக்கி நாம் பரசுரம் என்ற நிலையில் எப்படி சமப்படுத்தி வந்தோமோ பலராம் என்ற நிலையில் இதுபோன்ற நிலைகள் வந்தாலும் அதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியாக அது நமக்குள் ஜீவன் பெற்று அந்த விஷத்தின் தன்மை நமக்குள் உருவாகாதபடி நம் ஆன்மாவை அத்தகைய விஷத்தன்மை கொண்டதாக மாற்றாதபடி அதை பகிர்ந்திட வேண்டும் என்று இரணியனை அங்கே நர நாராயணன் அவன் உடலை பகிர்ந்தான் என்று காவியங்கள் சாஸ்திரங்கள் நரசிம்ம அவதாரம் என்று சுட்டி காட்டப்பட்டுள்ளது. அதைத்தான் குருநாதர் இங்கே நினைவுபடுத்தி நாம் ஒவ்வொருவரும் நரசிம்மனாக மாற வேண்டும். ஆக இதுபோன்ற தீமையை வென்ற நஞ்சினை வென்ற அந்த ஞானி உடல் நாம் இங்கே பெருக்கி நமக்குள்ளதை பெருக்கினால் நாம் இந்த உடலுக்கு பின் பிறவியில்லா நிலை அடைவது உறுதி, அழியா ஒளி சரீரம் பெறுவது உறுதி. ஆக நாம் ஒவ்வொருவரும் நரசிம்ம அவதாரமாக நாம் மாற வேண்டும் என்று குரு இதை நமக்கு தெளிவாக்குகின்றது.
கண்களால் தனக்குள் எதிரியை கண்ட பின் அது கூர்மையாக பார்க்கின்றது. அதன் உணர்வை நாம் நுகரப்படும் போது அந்த ஆமை நுகர்ந்த பின் அதனுடைய வலிமை கண்டு சிறசி உள்ளுக்கு எடுத்துக் கொள்கின்றது, ஓட்டு மறைவில் வைத்துக் கொள்கின்றது. போய்விட்டதா இல்லையா என்று மீண்டும் கூர்மையாக பார்க்கின்றது. இதற்கு பேர்தான் பார்த்த சாரதி. எதன் உணர்வை எடுத்ததோ அந்த உணர்வை சாரதியாக இருந்து அந்த உணர்வை தனக்குள் இழுத்துக் கொள்கிறது என்ற நிலையை தெளிவாக்கப்படுது. இது வியாசகரால் எழுதப்பட்ட நிலைகள். ஆக மீண்டும் அந்த இதை பார்த்து ஒரு நரி என்று வைத்துக் கொள்வோம். இது உற்று பார்க்கின்றது, இது மனத்தை நுகர்கின்றது, தனக்கு இறை இறை என்று நிலை அணித்து அது பார்க்கின்றது. பார்த்த சாரு அந்த கண்கள் பார்த்தது அந்த உணர்வு தனக்குள் உனக்கு உகந்தது என்று உணர்வுகளை ஊட்டுகின்றது. ஆகவே இது இறைக்காக அது காட்டுகின்றது. ஆனாலும் ஆமை நுகரப்படும் போது ஆக இந்த கண்கள் அதன் வலிமான உணர்வு நுகரப்படும் போது இந்த உணர்ச்சிகள் உடல் முழுதும் பரவுகின்றது. அதற்கு காரணம் பெறுகின்றார் கண்ணன் சங்கநாதம் ஊதிய பின் தான் குருச்சியை திறப்போம். அந்த உடலை உருவாக்கிய அனைத்து அணுக்களுக்கும் உயிரே குருவாக இருக்கின்றது. ஆகவே நரியின் உணர்வை இதற்குள் நுகர்ந்து உயிருடன் உணர்வுகளை ஒளியை எழுப்பப்படும் போது கண்ணன் அந்த ஒளியை எழுப்புகின்றது. அப்போ அந்த ஆமையின் உடலை பாதுகாக்கும் உணர்வுகள் அந்த படைகலங்கள் வந்து இந்த சிரசி உள்ளுக்கு எழுத்துக் கொள்ளுகின்றது. பாதுகாப்பான நிலைகள் கொண்டு இருப்பினும் உற்று மீண்டும் திருப்பி பார்க்கின்றது. இதன் அருகிலே வந்த பின் மீண்டும் சிரசி உள்ளுக்கு எடுத்துக் கொள்கின்றது. அதுக்கு சிக்காதபடி தன்னுடைய உடலை திருப்புகின்றது. அப்போ எதனை பார்த்ததோ அதன் வலிமைக்கு தக்கவாறு இந்த கண்கள் அந்த வலிமையிலிருந்து மீள்வதற்கு உபதேசிக்கின்றது. ஆனால் அந்த உணர்வுகள் தான் அந்த உணர்வை நுகர்ந்து அந்த உணர்ச்சியால் நகர்த்தி அது இயக்குகிறது என்ற நிலையை தெளிவாக்கப்படுகின்றது. ஆகதான் கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசித்தான் என்று இப்படி காவியங்களை எழுதுகின்றனர். ஆக இவ்வழியில் தனக்குள் செல்லப்படும் போது அதே மாதிரி நரியும் இதை உற்று பார்த்த பின் பார்த்த சாரதி என்ற நிலை வருகின்றது. இப்படி தான் தனக்கு உணவுக்கு உகந்தது என்று அதனுடைய கண்கள் இதை நுகர்ந்து அந்த உயிருடன் உணவு இணைக்கப்படும் போது கண் அந்த உணர்வின் தன்மை அது உணர்த்தப்படும் போது சத்தியபாமா. ஆக உண்மை இது உனக்கு உகந்ததுதான் என்று உணர்த்துகின்றது. ஆக அந்த உண்மையை உணர்த்திய பின் இந்த உணர்வுகள் அந்த சங்கநாதம் ஊதுகின்றது. அந்த உணர்வு வழிகொண்டு உனக்கு இறை கிடைத்து விட்டது என்று சொன்னவர்கள் அனைத்தும் கூறி இது தாவி பிடிக்க அந்த உணர்ச்சிகளை இயக்குகின்றது. இதையெல்லாம் ஒவ்வொரு நொடியிலும் இந்த உணர்வு நம்மை எப்படி இயக்குகிறது என்ற நிலை தெளிவாக காட்டப்படுகின்றது இந்த கடவுளின் அவதாரத்தில். இப்படி தனக்குள் இந்த முறைப்படி வைத்துக் கொண்டிருக்கும் போது ஆமையோ எப்பையும் இதை தலை வெளியே நீட்டும் அதை உணவாக உட்கொள்ளலாம் என்று வருகின்றது. ஏனென்றால் மேலே ஓடு இருப்பதனால் இதை தாக்கும் நிலை வரவில்லை, உற்று பார்த்த நிலைகள் தான் வருகின்றது. எப்போ சிரசு வெளியில் வருமோ பிழித்து விடலாம் என்ற நிலை வருகின்றது. கால்களையும் தன் உடலுக்குள் ஒடுக்கி விடுகின்றது, ஒரு பாறை போன்று ஆகிவிடுகின்றது. ஆகவே அது நுகர்ந்த உணர்வு, அது பாதுகாப்பாக அது அமைத்துக் கொள்கின்றது. இருந்தாலும் அந்த நரியின் உணர்வை இதற்குள் காட்ட காட்ட இந்த உணர்வின் தன்மை தனக்குள் பெருக பெருக எப்படி ஒழிய வேண்டும், எப்படி தப்பிக்க வேண்டும் என்று அது கூறுகின்றது. இப்ப எந்த நரியை இந்த காமியின் கண்கள் கூர்மையாக பார்த்ததோ அதன் வலிமை அனைத்தும் இந்த ஆமியின் உடலுக்குள் வளர்ச்சி பெற்று விடுகின்றது. ஆனாலும் தான் இறை தேடும் உணர்வை மறந்து விடுகின்றது. அந்த நரியின் உணர்வை வளர்ச்சி அடைகின்றது. வளர்ச்சி அடைந்த பின் அதன் உணர்வுள் இதன் அணுக்குள் அந்த ஆமையின் உணர்வின் அணுக்களை அடக்கி விடுகின்றது. துணி பார்க்கப்படும். இதெல்லாம் நாம் சாதாரணமாக புரிந்து கொள்வதற்காக உருவங்கள் அமைத்து அது நுகர்ந்த உணர்வு கொண்டு அந்த உடல் எப்படி செயலாக்குகின்றது என்ற நிலையை தெளிவாக்குகின்றார்கள். ஆகவே இதன் வழிகொண்டு இந்த கண்கள் இது மறைவிடமான இடங்களுக்கு, பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படி செய்கின்றது. ஆகவே இந்த உணர்வின் தன்மை தனக்குள் அது வளர்ச்சி அடைய 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 தன்னை மறந்து விடுகின்றது. அந்த நரியின் உணர்வே இந்த அணுக்களுக்கு அதிகமான பின் இது சோர்வடைந்து விடுகின்றது. பின் இதுக்கு இறை கிடைக்கவில்லை என்றால் அதன் உணர்வு தன்மை கொண்டு இந்த உடல் உள்ள ஆமையின் உயிரான்மா உயிர் வெளியே செல்லும் போது இது வளர்த்துக்கொண்ட உணர்வுகள் அதனுடன் சேர்கின்றது. ஆக எந்த கண் இதற்கு அந்த உணர்வின் தன்மை வழிகாட்டியதோ அதன் உணர்வின் துணை கொண்டு இந்த உடலை விட்டு சென்ற பின் அடுத்த வியூகம் என்று காரணப்பேர் வைக்கின்றார். நரியின் அமைப்பு வேறு, ஆமையின் அமைப்பு. இந்த வியூகத்தை விட்டு விட்டு அங்கிருந்து செல்லப்படும் போது இந்த கண்களே கூறுகின்றது. இந்த வியூகத்தை அந்த வியூகத்துக்குள் சென்று நீ நடும் மையம் அடை, ஆக அதனின் நிலையை நீ வீழ்த்தி விடலாம் என்று கூறுகின்றது. நீ இந்த வியூகத்தை தவிர்த்து விட்டாலும் அடுத்த வியூகத்தை நீ பெறுகின்றாய். இந்த உடலை விட்டாலும் இந்த உடல் தான் மறிகின்றது, எடுத்துக்கொண்ட உணர்வுகள் அந்த உடலுக்குள் நீங்க இது பெறுகின்றாய் என்று வியூக தத்துவத்தை எடுத்து மாற்றங்கள் எப்படி மாறுகிறது என்றும் வியூக அமைப்பு கொண்டு போர் முறை என்று படங்களை போட்டு காட்டுவார். என்றால் மகாபாரத போரில் இப்படி வியூகங்கள் அமைத்து போர் செய்தான் கண்ணன் தான் வழி நடத்தினான் என்று, ஆனால் அர்த்தம் படிபடி செய்தாலும் கூட அதை நாம் உணரவில்லை. நாயை போன்று உருவமாக அமைப்பதும், யானை போன்று உருவம் அமைப்பதும், நரியை போன்று உருவம் அமைப்பதும், மாட்டை போன்று உருவம் அமைப்பதும் இதில் போல இந்த வியூகம் என்று காட்டுவார்கள். ஆக ஒன்று நுகர்ந்த பின் இந்த வியூகத்தை விட்டு அந்த உடலுக்குள் செல்லுகின்றது. அதனால்தான் கண்ணன் சொல்லுகின்றான், இந்த உடல் தான் அழிகின்றது, உணர்வுகள் மாறுகின்றது, உடல்கள் மாறுகின்றது. ஆகவே நீ இது என்றும் இறப்பதில்லை. நுகர்ந்த உணர்வுகள் சாகா கலையாக அந்த உணர்வின் தன்மை கொண்டு வளர்கின்றாய். இன்று நீ நரியாக பிறக்க உருபெறப் போகின்றாய் என்று அந்த உணர்வினை உணர்த்துகின்றது. அதான் கண்ணன் அர்ஜுனனுக்கு சாரதியாக சென்றன. அந்த நரியின் உணர்வு வலுவாகப்படும் போது அந்த உடலை விட்டு இந்த ஆன்மா செல்லப்படும் இறை கூர்மையாக பார்த்ததோ அந்த உணர்வு கண்கள் இதை பதிவு செய்து அந்த உடலுக்குள்ளே அழைத்து செல்லுகின்றது. இதை போன்று உள்ளே சென்ற பின் அந்த உடலுக்குள் அதன் உணர்வை கவர்ந்து ஆக நரியாக உருவெறுகின்றது. இப்ப மனிதனாக பிறந்த பின் ஒருத்தன் கடும் வேதனையால் நோயாய்ப்பட்டு அவதி கொண்டு இருக்கப்படும் போது அவர்கள் வந்து நமக்குள் சேமங்களை விசாரிச்ச பின் உற்று பாருங்க, உனக்கு இப்படி ஆகிவிட்டதா என்று உற்று பார்க்கும் போது அவர் உடல்ல வரக்கூடிய வேதனை உணர்வை நாம் நுகர்ந்து விட்டால் அந்த அணுக்களின் தன்மை நமக்குள் வலுபெறுகின்றது. அப்படி வலுபெற்றால் அந்த வேதனைப்பட்ட மனிதன் உடலை விட்டு சென்ற பின் வேதனை அதிகமாக சேமித்து விசாரித்து சேர்த்துக் கொண்ட உடலுக்குள்ளே இந்த ஆன்மா வந்து விடுகின்றது. பின் அதன் வழிதான் இங்கே வர முடியும். ஆகவே இதன் வழி வந்த பின் இந்த உடலுக்குள் வந்த பின் இந்த உணர்வை எடுத்து அங்கு குடிகொள்ளுகின்றது. இதுவே உணர்வை வளர்க்கும் உணர்ச்சிகளை தூண்டுகின்றது. அந்த வேதனைப்படும் உணர்வு அந்த உடலுக்குள் பெருகின்றது. அந்த உடலும் நோயாக்கி வெளியே தள்ளிய பின் இந்த உடலில் உள்ள அந்த ஆன்மா இந்த உணர்வின் சக்தி கொண்டு அந்த உடலை விட்டு வெளிவந்த பின் எத்தகைய விஷத்தின் தன்மை பெற்றதோ அதை கொத்த உடலின் தன்மை அழைத்து சென்று அந்த ரூபத்தை அடைக்கின்றது. அதனால்தான் இந்த மகாபாரத பொருள் வியூக தத்துவத்தை ஒன்றைதென்று ஒன்றை நிலைகள் மாறுபடப் போகும்போது வேதனை என்ற உணர்வு வரப்படும் இந்த போர் மறைக்கொண்டு மனிதனின் உருவை மாற்றிவிட்டு ஆக வலுகொண்ட வேதனை என்ற ரொம்ப விஷகொண்ட பாம்போ அல்லது விஷத்தை அதிகமாக வைத்து தாக்கி நரியோ நாயோ அல்லது மாடோ ஆக விஷத்தின் தன்மை கொண்டுதான் நுகரும் அந்த உமிழ்நீர்கள் அதில் விஷம் கலந்ததாக இருப்பதனால் தான் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் இந்த விஷங்கள் கலந்த பின் எழுதி கரைந்து விடுகின்றது. ஆகவே இதை போன்று இந்த மாறுபடும் உணவுகளை நாம் தெளிவாக்குவதற்காக கடவுளின் அவதாரம் கூர்மை அவதாரம். இப்போ நரி கூர்மையாக தன்னை காட்டும் வலுகொண்ட உணர்வுகளை நுகர்ந்து அதனிருந்து தப்பிக்கொள்ள நரி மற்றொன்று தன்னை காட்டும் வலுகொண்ட உணர்வுகள் சுவாசிக்கின்றது. இதே முறைப்படித்தான் அதன் வலுவை தனக்குள் சேர்த்துக் கொண்ட பின் எதை கூர்மையாக பார்த்ததோ அதன் அவதாரமாக இந்த உடல் விட்டு சென்ற பின் அந்த உடலுக்குள் சென்று உணர்வின் ரூபங்கள் மாறுகின்றது. ஆகவே இப்படி பல கோடி சரீரங்களை கூர்மையாக பார்த்து அதன் வலிமைதான் அர்ஜுனன் என்றும் இதுக்கு கண்ணன் வழிகாட்டுகிறான் என்றும் அவன் சாரதியாக செல்லுகிறார் என்றும் கண்கள் எதை கூர்மையாக பார்த்ததோ அதன் வழிக்கொண்டு இந்த உடலை பெற்றவன் பார்த்த சாரதி தீமையிலிருந்து உணர்வு அந்த உடல் பட்டு அந்த உணர்வுகளை நகர்ந்து செல்லும் வாழ்க்கை அமைத்தானும் எதன் வலு அதிகமானதோ அதன் வழி செயல்படுகிறது என்ற நிலையை தெளிவாக்கப்படுகின்றது. இப்படி பல கோடி சரீரங்களை பார்த்து பார்த்து நுகர்ந்து நுகர்ந்து தீமையிலிருந்து விடுபடும் உணர்வுகள் தனக்குள் சேர்த்த பின் ஒருபடி தீமையை வென்றிடும் உணர்வு பெறுகின்றது. அப்படிப்பட்டதுதான் கடவுளின் அவதாரத்தில் வராக அவதாரம். வராகன் என்று பந்தி தலையை போட்டு மனித உடலை காட்டுகின்றார். பந்தியோ அதன் எதன் வழியில் அது தனக்கு வலுபெறுகிறது என்ற நிலை உற்று பார்க்கும்படி செய்தார். இதற்காக சாக்கட உபதேசமே கொடுத்தார் நமது குருநாதர் தெளிவாக்குவதற்காக. அப்ப நாம் பள்ளியில் இருக்கப்படும் போது அவர் ஒரு துண்டும் மேலே ஒன்றும் இல்லாதபடி ஒரு துண்டு மட்டும் கட்டியிருக்கின்றார். என்னை கூப்பிட்டார். கூப்பிட்ட உடனே போனேன். போன உடனே ஒரு டீ எனக்கும் காப்பி உனக்கும் வாங்கி வந்தார். காப்பி வாங்கிட்டு வந்தேன். அந்த சாக்கடை இருந்து அள்ளி போட்ட பொருளை இந்த காப்பி வட்டைகள் போடுறார். அப்படியே ஆற்றி கொடுக்கிறார். அற்புதமா இருக்கு, நீ சாப்பிடுறாங்கிறார். அந்த பக்கம் நரகள் இருக்கு, இதெல்லாம் இருக்குது, எத்தனையோ கழிவுகள்லாம் இங்க வருது, அடுத்து அப்படி அடிச்சு நீ சாப்பிடுற அப்படிங்கிறார். அவர் ஆத்தும் போதே குடிக்க சொல்லுவார்னு தெரியும். சாமி இங்க வாங்கி வர்றாப்புல இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்ப சொல்லுகின்றார், நீ உன் மனைவிக்கு உடல் நலமாக்கி எழுப்பிய பின் நான் சொல்றதையெல்லாம் கேட்கிறேன் என்று சொன்னாய், இப்போது இது குடிக்க சொன்ன வாந்தி வருது என்றேன். உன் மனைவி காக்க மட்டும் அப்போது ஏற்றுக்கொண்டாய், இப்போது இதை குடிக்க சொன்னால் மறுக்கின்றாய் என்று இப்படி வேணாம் இருக்கிறார். மனைவி கடும் நோயாக இருந்து டாக்டர்கள் பார்த்தும் கைவிட்டு விட்டார்கள். ஆனால் அதை எழுப்பினேன், வந்தது, நம்பினாய், நான் சொல்றதை நம்புறையா, நான் சொல்ற வழி செய்தானு சரி என்று சொன்னாய். இப்போ நான் சொல்றது செய்தேன்னு சொல்லிவிட்டு இப்ப இந்த சாக்கடை தண்ணி என்று நீ எண்ணுகின்றாய், இதை போட்ட பின் உனக்கு வாந்தி வருகிறது என்றாய் என்று சொன்ன உடனே அவர் அள்ளி போட்டு சர்வ நாட்டி குடிக்கின்றார். எனக்கு ஒன்றும் தெரியலையே, வாந்தி வரலையேங்கிறார். அப்போ இதன்படி சொல்லப்படும் போதுதான் அங்கு இந்த கடவுளின் அவதாரம் வராக அவதாரம் என்ற நிலையை தெளிவாக்குவதற்காக சரி இந்த வட்டையை கொடுத்துட்டு வாப்போ அப்படிங்கிறார். அங்க வட்டை கொடுக்க போன அந்த டீ கிடக்கார், ஐயா உன் வட்டை நீ வீட்டுக்கே கொண்டு போய் இதெல்லாம் பார்த்து சொல்லிவிட்டான், நாளைக்கு இந்த வட்டைகளை யாராவது காப்பிட்டா வாண்டி வந்துடும், நீ எடுத்துட்டு போயாங்கிற. அங்க கொண்டு கொடுத்த உடனே நீ வட்டை வெளியில வையா, கொஞ்சம் இருக்கணும் வச்சிட்டு வாங்கி நீ அதை கொண்டு வெளியில சாக்கடை பக்கமா வச்சு நீ வாங்கிட்டு அங்கேயே வித்துரு, அதெல்லாம் கழுவி கொண்டு வேணும் வீட்டுல வச்சுங்கிறாரு அவர். இப்படி ரெண்டு பேருமே வாதிட்டு இருக்கிறோம். வாதிட்டோடனே சரி வச்சிருவேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த கடையில முறுக்கு வாங்கிக்கோ அப்படின்னார். அப்புறம் கடலை பருப்பு வாங்கிக்கோன்னார். நிலக்கடலை பருப்பு முறுக்கும் நிலக்கருப்பும் பொட்டுக்கடலையும் வாங்கினார். மூணும் கொண்டு வந்து வாங்கி தர சொன்ன உடனே இது என்ன பண்ணார், இதுல பிறப்பியதா சாப்பிட சொல்றாருங்கிற எனக்கு ஒரு பயம், நம்ம மீண்டும் இது வாங்கி ஏதாவது வேலை செய்யறாங்க என்னங்கிற வகையில இப்படி பயந்துகிட்டே இருந்தேன். அப்ப அதை என்ன செய்தார், போடுறார் கோடு அப்படின்னார். இந்த சாகடையில இந்த பக்கம் ஒரு கோடு, இது ஒரு கட்டம் மாதிரி, இந்த பக்கம் ஒரு கட்டம் போட்டு இதுக்குள்ள போடச்சுன்னு. இப்ப நாலஞ்சு கட்டங்களை போட்டு முதல்ல பொட்டுகள்ல போடுனார். அதுல வாசனை ஜாஸ்தி இருப்பதில்லை. அந்த சாக்கடைக்குள் போட சொன்னார். அதுக்கு அடுத்து நிலக்கடல பருப்பு, அதுக்கப்புறம் முறுக்கு. இந்த மூன்றையும் பார்த்த பின் அங்கிருந்து வந்து பந்தி மூந்து பார்த்துட்டே வரும். இந்த கடலை பொட்டுக்குள்ள இருக்கிற பக்கம் வரல, முதல்ல நிலக்கடல இருக்கிற பக்கம் வந்து மூந்து கடலை எல்லாம் எடுத்து சாப்பிடும். ரெண்டாவது முறுக்க சாப்பிடும். மூணாவது வந்த உடனே இந்த இதை பொட்டுக்கல்லே சாப்பிடும். பாத்தியாடான் அப்பதான் சொல்ற கடவுளின் அவதாரம் என்று, வராக அவதாரம் என்று எண்ணும் போது பல தீமைகளிலிருந்து வென்று வந்து தீமைகளை வென்றிடும் உணர்வு இந்த உடல் பெற்றது. அதற்குள் உருவாகும் உணர்வின் தன்மை மூச்சுகளை பார்க்கின்றது, நச்சுத்தன்மை நீக்குகின்றது, அதற்குள் மறைந்த நல்ல மனத்தை நுகர்கின்றது, அதுவே உணவாக எடுக்கின்றது. அந்த மாதிரிதான் உன்னை எடுக்க சொல்லி சொன்ன என்னால் வாந்தி வருதுங்கிறே அப்படிங்கிற நான் அந்த வலுவை பெற்றேன், குறித்தேன், நஞ்சி நீக்கிவிட்டேன், நல்ல உணவாக உணவை நான் உட்கொள்கின்றேன், நீ அதை செய்ய அப்படிங்கிற. இதை செய்து போட்டு மறுபடியும் எடுத்து இதை கடலையை பரட்டி நீ இதை பிரிச்சு எடுத்து அப்படிங்கிற. இப்படி பல சோதனைகளை செய்த அப்போதுதான் அந்த வியாசகர் கண்டு நந்த உணர்வின் அக்காலத்துக்கு என்னை அழைத்து செல்கின்றார். சாக்கடை பக்கம் அமரச்சி அவர் கண்டு நந்த உணர்வுகளும் இயற்கை மற்ற எப்படியெல்லாம் மாறுபடுகின்றது, எப்படியெல்லாம் உடல்கள் மாறுபட்டது, இந்த பண்பியாக உருவாக காரணமும், அதை தீமைகள் அகற்றும் சக்தியும், அது எவ்வாறு பெற்றது என்ற அந்த காலத்துக்கு அழைத்து செல்லும் அகந்த உலகில் இப்ப இங்க இருக்கக்கூடிய உலகமே எனக்கு தெரியவில்லை. எங்கேயோ அழைத்து சென்ற மாதிரி அது ஒவ்வொரு மனிதர்களும் அது எது எப்படி எறை எடுத்து பரிணாம வளர்ச்சி அடைந்து இந்த மனிதர் அந்த உடலை பந்தி உடலை பெற்றது என்று இதை தெளிவாக காட்டும் அப்படிங்கிறார். எங்க உணவா உட்கொள்ள அவர் பிரட்டி சாப்பிடுறார். என்ன பண்றது, நான் சொல்றதை செய்தேன்னு சொல்ற, இது செய்ய மாட்டேங்கிறேன் அப்படின்னு இந்த உணர்வு பிடிவாதமாக பிடிக்கின்றார். எனக்கு அதை கண்டாலே வாங்கி வருது, எல்லாம் கிட்ட நரகம் கிடைக்கு, கிட்ட எல்லாம் கிடைக்குது, எல்லாம் அந்த சாகல உட்கார்ந்து இந்த உபதேசத்தை கொடுக்கின்றார். ரோட்ல போறவங்கெல்லாம் நைனாவுக்கு நல்ல பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னாங்க. பைத்தியத்தோட சேர்ந்து பைத்தியம் பிடிச்சு ரோட்ல இருக்கிறாரு அப்படின்னு சாமி அம்மாவோட அவங்க அப்பாவே நல்ல மருகணுவை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் செயல்களை செய்துட்டு இருக்காருன்னு எல்லாம் சிரிக்கவும் நம்மளை வேறு விதமான நிலைகள் என்ன ஆரம்பித்தார். இது சரியான பைத்தியத்தோடு சேர்ந்து பைத்தியமாய் போச்சு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆக இந்த செயலெல்லாம் செய்து காட்டுகின்றார். ஆனால் அதற்கப்புறம் உலக உணர்வுகள் எப்படி பிறந்தது என்ற நிலையும், இந்த பந்தியின் ரூபம் தொடர்ந்து கொண்ட உணர்வு தன்மை வலுப்பை எப்படி பெற்றது என்ற நிலையும் தெளிவாக்குகின்றார். இந்த பந்தியினுடைய உடலில் தீமை அகற்றி நல்ல உணர்வை நுகர்ந்து 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 தன் உடலை சேர்த்துக் கொண்ட பின், இந்த பந்தின் உடலுக்கு நல்ல உணர்வு நுகர்ந்த பின் இது குறிச்சிக்கு வருது. இந்த உடலை பிறந்த பின் இந்த உயிரான்மா வெளி சென்ற பின் எந்த உணர்வின் தன்மை நுகர்ந்ததோ அதற்கு ஒத்த மனித உடலை பிறக்கின்றது. தான் கடவுளின் அவதாரத்தில் பரசுராம். பரசுராம் கையில என்ன இருக்கின்றது, கோடாரி. தீமைகளை வெல்லும் சக்தி பெறுகின்றது என்ற நிலையில் உருவத்தை அமைத்து பரசுராம் என்று காரணம் மனிதனாக பிறந்த நிலை காட்டுகின்றார். நாம் இந்த பந்தியாக இருக்கும் போது தீமைகளை வென்று வென்று பழகி அந்த உணர்வின் தன்மை போன்று தீமையான உடலை பிளந்து விட்டு தீமை பிளந்துடும் அணுவாக விளைந்த பின் இந்த உயிர் அந்த உணர்வுக்கப்பம் மனிதனின் ரூபத்தை பெறச் செய்கின்றது. அந்த மனிதனின் ரூபத்தை பிறக்க செய்த பின் நாம் உணவாக நல்ல வாசனை உள்ள பொருளை தான் நாம் சாப்பிடுகின்றோம். இந்த வாசனைக்கு ஜீவன் கொடுப்பது விஷம்தான். நாம் வாசனையான பொருளை சாப்பிட்ட பின் அந்த சுவையாக சாப்பிட்டால் நம்ம மலம் நல்ல வாசனை வர வேண்டும். இப்ப மாடு தன் புளிச்ச தண்ணியை சாப்பிடுது, கெட்ட பொருளையும் உணவாக உட்கொள்ளுகின்றது. ஆனால் அதே சமயம் மாட்டுடைய சாணம் நாறுதோ அது நாத்தம் வருவதில்லை. அது சுவாசித்தாலே நம்ம உடலுடைய சீக்கே போயிடும். தீ அணுக்களை மாற்றும் சக்தி அகழ்கின்றது. தீமின் உணரை தன் உடலாக மாற்றிக் கொள்ளுகின்றது. இதை போன்ற நிலைகள் நாம் இருந்து வந்தவர்கள் தான். அந்த மாடாக ஆடாக இருக்கும்போது தன்னை காட்டும் வலுவு கொண்ட உணர்வு தீமையிலிருந்து விடுபடும் வென்ற உணர்வுகளை நுகர்ந்து 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 இன்று மனிதனான பின் நம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை மலமாக மாற்றுகின்றது. ஆக அதுல விஷத்தை கழிவாக்கி விடுகின்றது. அந்த உடலிருந்து வரக்கூடிய மனம் தீமைகள் அகற்றும் பாதுகாப்பான கவசமாக மாறுகின்றது. ஆறாவது அறிவு. ஆகவே தீமை அகற்றிலும் எண்ணங்கள் கொண்டு தீமையில் அகற்றும் சக்திகள் இங்கே பெறுகின்றது என்ற நிலையை உணர்த்துகின்றார். இப்ப பரசுராம் என்றால் கோடால் எடுத்து மரத்தை வெட்டுவது போன்று தன் உணவின் தன்மை கொண்டு தீமைகள் அகற்றிடும் சக்திகள் பெறுகின்ற சமப்படுத்தும் நிலைகள். இப்ப மனிதனின் அந்த பரசுராம் என்ற எண்ணங்கள் தோன்றப்படும் போது காய்கறிகள் இயற்கையை விஷத்தால் கலந்ததுதான். அது வேக வைத்து நீக்கப்படும் போது அது பழக்கப்படுகின்றது. ஆனால் இயற்கையில் விளைந்த நிலைகள் மாற்றி வேக வைத்து விஷத்தை அகற்றிவிட்டு ஒன்றாக சேர்த்து சுவையாக சேர்த்து அது உணவாக உட்கொள்ளும் நிலை வருகின்றது. அப்படி உணவாக உட்கொள்ளும் போது நாம் நுகர்ந்த உணர்வுகள் நல்ல அணுக்களாக உருவெறுகின்றது. மகிழ்ச்சி பெறும் உணர்வுகளாக உருவெறுகின்றது. நல்ல செயல்களை செயல்படும் அணுக்களாக உருவெறுகின்றது என்ற நிலையை காட்டுகின்றார். இருந்தாலும் நாம் சுவையாக சமைத்து அந்த மனோனுடைய மகிழ்ச்சியாக எண்ணும் போது மகிழ்ச்சியின் தன்மை பெறுகின்றது. மகிழ்ச்சி ஊற்றும் அணுக்கள் நமக்குள் சுவாசித்த உணர் உயிர் அந்த மகிழ்ச்சி ஊற்றும் உணர்வின் அணுக்களாக கருவாக உருவாக்கி அந்த அணுக்களை தோற்றுவிக்கின்றது. ஆக மகிழ்ச்சி பெறும் உணர்வுகள் அங்கே தோன்றப்படும் போது உடலில் அழகாகவும் வருகின்றது. சில பேர் பாருங்க, சாதம் நிறைய சாப்பிடுவாங்க, கருவாடு மாதிரி ஆவாங்க. சில பேர் கொஞ்சமா சாப்பிடுவாங்க, அவங்களுடைய எண்ணங்கள் மகிழ்ச்சி ஆகும் போது அவருடைய உடல்கள் பூரித்து இருக்கும். ஆக இந்த சங்கடத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலைகள். இதே போல தன் உடலின் சக்திகள் எப்படி இயங்குகிறது என்ற நிலையை அங்க வந்து சாக்கடை உபதேசம் தான் எனக்கு கொடுக்கின்றார். சாக்கடையில் உட்கார்ந்து அந்த சாக்கடை நிலைகள் இருந்து எப்படி வருகிறது என்று. இப்படி ஆனாலும் நாம் முதலே எந்த உணர்வின் சத்தை எடுத்ததோ சீதாராம். இப்போ அந்த ஆமை இந்த நரியின் உணர்வுகள் சூரியன் காந்த சக்தி கவர்ந்தால் சீதாராம் அந்த எண்ணங்கள் அதன் வலிமை கொண்டு இதற்குள் தப்பித்து ஓடும் நிலையில் வருகின்றது. அந்த வலிமையின் தன்மை கொண்டு அந்த சுவைக்கொப்ப உணர்வின் சத்து உருவாகி அதன் உணர்வுகள் உணர்ச்சிகள் தூண்டி அந்த எண்ண உணர்ச்சிக்கொப்ப அந்த ரூபங்கள் அடைகின்றது. ராமன் என்று மூன்றாவது ஸ்தானத்தில் இருக்கப்படும் போது அந்த எண்ணத்தை கொண்டுதான் கண்களும் உருவாகின்றது என்ற நிலையை இந்த ராமனுடைய தத்துவத்தை தெளிவாக காட்டுகின்றார் இந்த சாக்கடை உபதேசத்தில்தான். இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வியாசகர் எழுதிய தத்துவம் அவன் படிக்காதவன் தான். ஆனாலும் இதனை நாம் நுகர்ந்து அறிந்த பின் இப்போது இதையெல்லாம் மாற்றி நாம் வந்தாலும் பலர் தவறு செய்கின்றார்கள். அவர்கள் வேதனைப்படுகின்றார். அந்த உணர்வின் தன்மை வெளிப்பட்ட பின் சூரியன் காந்த சக்தி கவர்ந்தால் நாம் அவர்களை உற்று கூர்மையா பார்த்து பரிவுடன் சேமித்து வைத்தான் அந்த உணர்வின் வலிமை நமக்குள் இருந்தால் அந்த உணர்வுகள் நமக்குள் வலிமையாகி விடுகின்றது. ஆனால் அவரை பார்த்த பின் நாம் நுகர்ந்த பின் அதை சீத்தாதான் இதே போல நமக்குள் வேதனைப்படுகிறார் என்ற எண்ணங்கள் நமக்கு வருகின்றது. ஒருத்தர் கோபப்படுகிறார், அதிலிருந்து வரக்கூடிய சீதா லட்சுமியாக மாறுகின்றது. ஆனால் நாம் நுகர்ந்து அறிந்தால் சீதா ராமனாக அந்த உணர்ச்சியை தோன்றும் நிலை வருகின்றது. அந்த சீதா என்ற சுவை நம் உடலிலும் உண்டும் போது அந்த உணர்வின் சத்தாக அமைகின்றது. ஆனால் அந்த உணர்வுகள் இப்போ கோபமாக பேசும்போது உணர்ச்சி கார உணர்ச்சிகளை தூண்டுகின்றது. அதே போல ஆ என்று வாயை விரிக்கின்றோம். இந்த உணர்வின் தன்மை அதற்கு தக்கவாறு அந்த உடல் உறுப்புகளை விரிவடைய செய்யும் அடக்க செய்யும். இந்த உணர்வுகள் தான் அவ்வாறு செயல்படுகிறது என்று உடல் உறுப்புகள் உறுப்புகள் அதாவது நாம் புழுவிலிருந்து மாறும் போது ஒவ்வொன்றும் உணர்வுகள் எப்படி மாறுபட்டு வந்தது. இப்ப மனிதனான பின் பிறருடைய நன்மை தேமையை கண் உற்று பார்த்து உணர்வை நுகர செய்தார் சீதாராம். ஆக இதை போல நமக்குள் பல எண்ணங்களை எண்ணுகின்றோம். ஒருத்தனை ஒருவன் அடிக்கின்றான், அவன் அலறுகின்றான். அதன் உணர்வின் தன்மை கண் கருவியை உற்று பார்க்கின்றது, பதிவாக்கின்றது. கண்ணோட சேர்ந்த காந்த புலனும் அவன் நின்று வெளிப்படுவதை நுகரச் செய்கின்றது. சத்தியபாமா, அவன் அழிப்படுகின்றான், வேதனைப்படுகிறான் என்று உண்மையை நமக்கு உணர்த்துகின்றது. அப்படி உணர்த்தினாலும் நமக்குள் அந்த உண்மையை உணர்த்தினாலும் நமக்குள் அந்த உணர்வுகள் பதிவாகின்றது. அப்ப அந்த எண்ணங்கள் வருகின்றது, அவன் அழிக்கின்றான், கொலை செய்கின்றான், வேதனைப்படுகிறான் என்று. இப்படி நமது வாழ்க்கையில் தீமை நிலையில் வருகின்றது. ஒரு பொருளை கண்டபின் சுவையாக நாம் சுவாசிக்கும் போது சுவை கொண்டது என்று அது நுகர்ந்தறியும் போது அந்த நல்ல எண்ணங்கள் வருகின்றது. அதுவும் சீதா ராமாதான். ஆகவே இதை போல நமக்குள் பல உணர்வுகள் அடங்கி உள்ளது. பல ராம், நம் உடலுக்குள் பல ராம் என்று பலராம் என்று இப்ப பலராம் என்று இவர்கள் சொல்வார்கள். ஆகவே பலராம், பல எண்ணங்கள் நமக்குள் உள்ளது என்பதை தெளிவாக காட்டுகின்றார் கடவுளின் அவதாரம் எட்டாவது அவதாரமாக. கடவுளின் அவதாரம் எட்டாவது அவதாரமாக அஷ்டதித்தியும் வரும் உணர்வை நுகர்ந்து அறியும் ஆற்றல் பெற்றது. அந்த உணர்வின் எண்ணங்கள் நமக்குள் தோற்றுகின்றது. இருந்தாலும் தீமைகளை அகற்றிடும் உணர்வின் தன்மை வளர்ப்பது பரசுராம். இதை சமப்படுத்தும் உடலிருந்து வரக்கூடிய உணர்வின் தன்மை கொண்டும் நுகர்ந்தறிந்த உணர்வை நாம் சமப்படுத்தல் வேண்டும் என்பதற்குத்தான் இதை தீமை என்று உணர்ந்து நாம் நுகர்ந்த பின் அறிய பயன்படுத்தினாலும் தீமையின் உணர்வுகள் நமக்குள் புகாது தடுக்க வேண்டும். அப்படி தடுக்க வேண்டும் என்றால் நரசிம்மனாக மாற வேண்டும். அது நரசிம்மனாக ஒன்பதாவது அவதாரமாக இந்த உயிர் தீமைகளை அகற்றும் உணர்வை பெற்றால் ஆக ஒளியின் சரீரம் பெறுவது திண்ணம்.
நரசிம்ம அவதாரத்தை பற்றிய விளக்க உரை குருநாதர்களை கொடுக்கின்றார்கள். ஆனால் அதை ஆதியிலே கொடுக்கப்பட போகும்போது விநாயகர் என்ற நிலையை ஆற்றங்கரையில் வைத்து அக்கால வழக்கப்படி ஆற்றிலே குளித்துவிட்டு உடல் அழுக்கையும் துணி அழுக்கையும் போக்கிவிட்டு கரையேறி வந்தபின் இந்த விநாயகரை உற்று பார்க்கப்படவும் அதற்குண்டான காவியங்களில் கருத்தினை அவர்கள் பதிவாக்கியதை அங்கே விநாயகனை பார்த்து நினைவு கொண்டு வந்து மண்ணுலகில் நஞ்சினை வென்று உணரை ஒளியாக மாற்றி சென்ற அந்த விண்ணுலக அகஸ்தியன் துருவனாய் துருவ மகரிஷியை துருவ நட்சத்திரமான அந்த ஆற்றல் மிகுந்த அந்த சக்தியை அங்கே பார்த்து அந்த உணர்வுகளை அங்கிருந்து நுகரும்படி செய்து தன் ஆன்மாவில் தன் உடலுக்குள் தீமைகளாக உள்புகுந்து நமக்குள் தீமை செய்யக்கூடிய நிலைகளை ஒவ்வொரு நாளும் அந்த அதிகாலையிலேயே அந்த சக்தியை பெற்று நம் வாழ்க்கையினுடைய பயணம் சீராக அருள் வழியில் அமைய வேண்டும் என்று சாஸ்திரங்களால் கொடுக்கப்பட்ட நிலைகள் இருந்தாலும் பின்னாட்கள் இது எப்படி மாறியது என்ற நிலைகளை உணர்த்திவிட்டு ஆக அந்த தத்துவ பிரகாரம் அங்கே விநாயகனை எண்ணி அந்த உயர்ந்த சக்தியை பெரும் மார்க்கமாக தீமைகளை பிளக்கும் மார்க்கமாக நரசிம்ம அவதாரம் என்ற நிலையில், அதாவது நமது மடி என்றால் இந்த ஆன்மா, நாம் கண்களால் ஒன்றை உற்று பார்த்தாலும் கருவிலை படமாக்குகின்ற எலும்புக்குள் பதிவாகின்றது. கண்ணினுடைய காந்த புலனோ கவர்ந்து எதை பார்த்தோமோ எதை நுகர்ந்தோமோ அதை நமது ஆன்மாவாக நமக்கு நெஞ்சுக்கு முன் அந்த அலைகளாக குவிக்கின்றது. ஆக இது மடி மீது இந்த அலைகள் இருந்துதான், இதன் வழிதான் இந்த மூக்கு நம் துவாரங்கள் அது கீழ் நோக்கி இருப்பது. இந்த குவிந்து வரக்கூடிய அலைகளை அது சுவாசித்து உயிரிலே பூர்வ மத்தியில் இருக்கக்கூடிய உயிரில பட்டு உடலுக்குள் சென்று அந்த உமிழ் நீராகவும் அதனுடைய சத்துக்களும் ரத்தத்தில் கலக்கப்பட்டு எந்த உணர்வை எந்த மனத்தை எந்த எண்ணத்தை எந்த குணத்தை நாம் எந்த உணர்வின்பால் பற்றுக்கொண்டு அதை நுகர்ந்தோமோ அதற்குகுந்த அணுவாக உடலுக்குள் ரெண்டர கலக்கின்றது. ஆக இதை போன்ற நிலைகள் நமக்குள் அது தீமை செய்யும் உணர்வாக நமது ஆன்மாவிலே பெருகிவிட்டால் நமக்குள் தீமை செய்யும் நிலையாக அது அமைந்து விடுகின்றது. நோயாகவோ அல்லது உடலுக்குள் நலிவுற்ற நிலையாகவோ அல்லது நம் வாழ்க்கையினுடைய நல்வழியில் செல்லக்கூடிய நிலைகளை மாற்றுவதை இதை போன்ற தீமைகளை பிளந்திடும் நிலைகளாகத்தான் அங்கே நரசிம்ம அவதாரம் என்று அங்கே நாராயணனாக, அதாவது நர நாராயணன் மடி மீது அமர்ந்து இரண்யனை பிளந்தான். ஆக நாம் சுவாசிக்கக்கூடிய தீமை செய்யும் உணர்வுகள் இந்த வாசல்படி வழியாகத்தான் உள்ளே செல்ல வேண்டியிருக்கின்றது. அதாவது அந்த வாசப்படி என்றால் நமது புருவ மத்தியிலே நாம் அந்த நாராயணன், அதாவது நாராயணன் என்றால் சூரியன் என்றும் அதை உணர்த்துவார்கள். ஆக அந்த சூரியன் அங்கே எப்படி அந்த நஞ்சிகளை பிளந்து ஒளியின் சுடராக மாற்றுகின்றனோ அதே உணர்வை இங்கே சுட்டி காண்பிக்கப்பட்டு நர நாராயணன், அதாவது இந்த மனித உடலுக்குள் நமது உயிரே அது அந்த நஞ்சை வென்றிடும் சக்தியாக அது நாராயணனாக செயல்படுகிறது என்று அவனிடம் இதை வேண்டு அவனிடம் இதை வேண்டினால் இந்த ஆக்கப்பூர்வமான சக்தியாக எந்த மகரிஷிகள் ஞானிகள் அந்த நஞ்சை வென்றார்களோ அந்த அரும்பெரும் சக்தியை அதனால் பெற வேண்டும், என் உடல் முழுவதும் படர வேண்டும், என் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரருள் அது பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நம் அந்த புருவ மத்தியில் இருக்கும் அந்த உயிரான ஈசனிடம் அந்த நாராயணனிடம் இந்த வேண்டுதலை வைக்கும்படி ஞானிகள் கூறுகின்றார்கள். ஆக அங்கே அந்த வேண்டுதலை வைக்கப்பட போகும்போது நமது உயிர் ஈசனாக இருந்து இதை படைக்கும் சக்தியாக இந்த உடலுக்குள் நமக்குள் அந்த துருவ நட்சத்திர உணர்வுகளை அந்த வாசல் வழியாக உள்ளே செலுத்தப்பட போகும்போது இது உள் நின்று இது வலிமைமிக்க சக்தியாக அது பேரருள் பேரொழியாக தீமைகளை பிளந்திடும் சக்தியாக இது உள் நின்று இது ஆற்றல் மிகுந்ததாக வெளிப்பட்டு இந்த மடி என்று நாம் சொல்லுகின்றோமே இந்த ஆன்மாவில் இருக்கக்கூடிய ஆலைகளை பிளந்து நமது ஈர்ப்பை கடந்து வெளியிலே தள்ளிவிடுகின்றது. அதாவது தான் அங்கே நர நாராயணன் இரண்யனை மடி மீது வைத்து பிளந்தான் குடலை உருவதாக அது சித்தரித்து காண்பித்திருப்பார்கள். ஆக இதை போன்று நமக்குள் நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் தீமை செய்து கொண்டிருக்கும் நமது உடலுக்குள் சென்று நமக்குள் தீமை வினையாக உருவாக்கிக் கொண்டிருக்கும் அந்த நிலைகளை அங்கே விநாயக தத்துவமாக அதை காண்பிக்கப்பட்டுதான் நீ எந்த வினையை சேர்க்க வேண்டும் எந்த வினை உனக்குள் வந்து கொண்டிருக்கின்றது எப்படி மாற்ற வேண்டும் என்று அங்கே காட்டப்பட்ட தத்துவத்தில் தான் இங்கே நரசிம்ம அவதாரம் என்று விளக்க உரையாக கொடுத்து நாம் வேண்ட வேண்டியது யாரிடம் எந்த சக்தியை சுவாசிக்க வேண்டும் ஆக உயிரான ஈசனிடம் வேண்டினால் அந்த சக்தி நமக்குள் அது வளர அந்த உணர்வுகள் ஓங்கி வளர்ந்து இந்த தீமையான இந்த ஆன்மாவில் இருக்கக்கூடிய தீமைகளை இது பிளந்து தள்ளும் நமது ஆன்மா பரிசுத்தமடையும். எப்படி அங்கே ஆட்டங்கரையில உடல் அழுக்கையும் துணி அழுக்கையும் போக்கினோமோ கரையேறி வந்து விநாயகரை பார்த்தோம் இந்த ஆன்மாவிலே நமக்குள் அறியாது வரக்கூடிய அந்த தீமை செய்யும் நிலைகள் உருவாகாதபடி ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் நிலையாகத்தான் சாஸ்திரங்களால் தெளிவாக காட்டப்பட்டது என்று கூறுநாதிகளை விளக்க உரையாக கொடுக்கின்றார்கள்.
நீர்நிலை இருக்கும் பக்கம் விநாயகரை மேற்க பார்க்க வைத்து நாம் மேற்பட்ட அழுக்கை நீரிலே மூழ்கி குளித்து விட்டு துணிப்பட்ட அழுக்கை தவித்து விட்டு கரையேறி வந்த பின் விநாயகரை பார்த்தது அந்த வாழ்க்கையில் உணவின் பட்டை அழுக்கினை போற்றியவன் மகரிஷி எந்த இதனை உற்று பார்த்து அதை எண்ணும் போது நாம் இந்த நீக்கி அந்த மகரிஷன் அருளியை நான் தர வேண்டும் என்று அதை ஆழ பதிவு செய்து ஏனென்றால் முதல்ல காவியமாக தீட்டியிருப்பார்கள் கருத்து கொண்டு நமக்குள் பதிவு செய்து கொண்டது இதை உற்று நோக்கி நினைவின் நிலை கொண்டு இந்த உணர்ச்சியை தூண்டச் செய்து விண்ணை நோக்கி ஏகி இந்த உண்மை உணர்த்திய அந்த மகரிஷியின் அரசக்தி நான் பெற வேண்டும் துருவ மகரிஷியின் அரசக்தி நான் பெற வேண்டும் அவனை பின்பற்றி சென்ற சப்தரிஷி மண்டலங்களில் ஒழிக்காந்த சக்தி நான் தர வேண்டும் ஈஸ்வரா என்று நம்மை ஆண்டு கொண்டும் நாம் எண்ணீது இயக்கி நம் உடலாக சிஷித்துக் கொண்டிருக்கும் அந்த ஈஸ்வரனிடமே வேண்டும் சொன்ன வேதனைப்பட்டோர் உற்று நோக்கும் போது ஓ என்று ஜீவனாக்கி இன் என்று உடலாகின்றது. அதே போல வேதனை அகற்றி அருள் மகிழ்ச்சி உணர்வை உற்று நோக்கி அதை பெற வேண்டும் என்று கண்ணில் நனிகொண்டு ஈஸ்வரனிடம் வேண்டும் உயிரான ஈஸ்வரனிடம் வேண்டும் அந்த மகிழ்ச்சிகளின் அசக்தி நான் பெற வேண்டும் என்று நீங்கி அந்த உணர்வின் தன்மையை தனக்கு ஓய்வின்றி ஜீவனாக்கி நமக்கு அந்த மகிழ்ச்சியின் உணர்வை பதிவு செய்து நம்மை எரியாது சேர்ந்த அழுக்கினை போக்கும் நிலையாக இதை தனக்குள் எடுக்க வேண்டும் பதிவு செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் அதை செய்தார். ஆக இந்த விநாயகரை உற்று நோக்கும் போது இந்த மண்வலைகள் இதை போல நஞ்சினை வென்று ஆக உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக இன்றும் நிலை கொண்டிருக்கும் அந்த துருவ மகிழ்ச்சியின் அசக்தி நான் தர வேண்டும். இதை கடந்து சென்று சப்தரிஷி மண்டலங்களாக இருக்கும் அந்த சப்தரிஷிகளின் அருசக்தி நான் தர வேண்டும் சப்தரிஷி மண்டலங்களில் அந்த ஒளிக்காந்த சக்தி நான் தர வேண்டும் ஈஸ்வரா என்று கண்ணின் நிலை கொண்டு உயிருடன் ஒன்றி அந்த மகிழ்ச்சியின் அருசக்தியை நான் பெற்று என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று அது உடலுக்குள் செலுத்தும் போதுதான் நாம் தங்கத்தில் திரவகத்தை ஊற்றினால் எவ்வாறு அதனுடன் இரண்டரை கலந்த அந்த செம்பு வெள்ளி மாவியாக மாற்றுகின்றதோ இதை போல அருண் மகரிஷி மனிதனின் வாழ்க்கையில் தீமைகள் அகற்றியவர் அந்த ஆற்றமிக்க சக்தியை நம் உள் செலுத்தி நமக்குள் தீமை விளக்கும் நிலைகளை அதை கருகி ஆக ஆவியாக மாற்றிட வேண்டும் என்பதற்குத்தான் அதை வைத்து அதை நுகர்ந்து தன் உடலுக்குள் அந்த ஈஸ்வரனிடம் வேண்டி இந்த நினைவினை உள் செலுத்தும் போது நம் உடல் உள்ள தீமையான நிலைகளை அது அகற்றுகின்றது. இதைக்குத்தான் நரசிம்ம அவதாரம் என்பது. ஆக நாம் வாசப்படி மீது அமர்ந்து ஆக இளைஞனை மடி மீது வைத்து பிழந்தார் ஆக ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு நம் மீது வாசப்படியான நிலைகள் வைத்து அந்த உயிரான நிலைகள் இயங்கு கொண்டிருப்பதைதான் வாசப்படி மீது அமர்ந்துள்ளான் ஈசன் என்ற நிலையை அந்த நாராயணன் என்ற நிலையை அங்கு தெளிவுபடுத்துகின்றார். ஆகவே நாம் கண்ணின் நினைவு கொண்டு அந்த சப்தரி அந்த மகரிஷிகளின் அரசத்தை நான் பெற வேண்டும் என்று நுகர்ந்து தனக்குள் அது எண்ணத்தால் எண்ணி அந்த ஈசனிடம் வேண்டும் போது அந்த உணர்வின் தன்மையை உயிருடன் ஒன்றி அந்த உணர்வுடன் இயக்க செய்து அந்த உடலுக்குள் அனுப்பும் போதுதான் நம் உடலில் சேர்ந்த இரண்டரை கலந்துள்ள அந்த தீமைகளை உள் சென்று அந்த உணர்வை வேட்டி கொண்டு நாம் மாணவாக இங்கே மலர்ந்திருக்கும் இதை நுகர்ந்துதான் நாம் அறிகின்றோம். ஏனென்றால் பிறர் கேட்ட தீமைகளை நாம் கேட்டறிந்த உணர்வுகள் அனைத்தும் நாம் மாணவாக இதுதான் மடிகின்றிருந்தார். ஆகவே அந்த ஈசனிடம் நாம் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்று இயங்கும் போது இந்த உணர்வு உடலுக்குள் சென்று நாம் உடலில் இதை பிளந்து இதை நீக்குகின்றது. ஆக நாம் மடி மீது அமர்ந்து நாராயணன் ஆக நர நாராயணன் சூரியனும் நாராயணன் ஆக இந்த உணர்விற்குள் உடலுக்குள்ளிருந்து உயிராக இருந்தும் இந்த நர நாராயணன் நமக்குள் நாம் அவனிடம் வேண்டும் போது அந்த வேண்டுகோளை ஏற்று அந்த உணர்வின் ஆக்கமாக அதனின் தீமைகளை இங்கே மடி மீது வைத்து பிளக்கின்றான் என்ற நிலையை தெளிவாக காட்டியுள்ளார். ஆகவே எந்த தீமையை வென்றானோ அவனின் உணர்வை பதிவாக்கி உற்று நோக்கி அதே உயிரான ஈசனிடம் வேண்டி அந்த உணர்வின் தன்னை தனக்குள் இணைத்து அவன் அவ்வாறு செய்தால்தான் அவனே நமக்குள் நின்று தீமை அகற்றும் சக்தியாக நமக்குள் விளைவிக்கின்றான் என்ற இந்த உண்மையை அறிவதற்குத்தான் சாதாரண எளிய மக்களும் இது அறிந்து உணர்ந்திட முடியும். ஆக இதை வழிப்படுத்தி ஆக அந்த ஞானி உணர்வு நமக்குள் பதிவு செய்து தீமைகள் அகற்றிட வேண்டும் என்றுதான் அதை செய்தார்கள்.